விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 29. பைரவ மயானத்தில் வேதாளம் தனது 14வது கதையை கூறும் முன் விக்ரமாதித்தனிடம் கொஞ்சம் பொதுவாக பேச விரும்பியது போல் பேசத் தொடங்கியது. ராஜா, என்ன சொல்ல நினைக்கிறாயோ சொல். காதலை பற்றி என்ன நினைக்கிறாய் நீ? நீ எந்த காதலை பற்றி கேட்கிறாய்? காதலில் பலதரப்பட்ட காதல் இருக்கிறதா என்ன? ஆம், எனக்கு என் நாட்டின் மீது காதல், சிலருக்கு பெற்ற தாயின் மீது காதல், இன்னும் சிலருக்கு சகோதரிகள் மேல் காதல், நண்பர்கள் மேல் காதல். ராஜா, நீயா இவ்வளவு மோசமாக பதில் தருகிறாய்? எனது, நான் மோசமான பதில் கூறுகிறேனா? இல்லையா பெண்ணே, பெற்றவர்கள் மீது, நாட்டின் மீது உள்ள பற்றும் பாசமும் காதல் இல்லை, அது பாசம் கலந்த நல்லன்பு. அந்த நல்லன்பை தான் நான் காதல் என்றேன். காதல் என்றால் உண்மையில் என்ன பொருள் தெரியுமா? நீயே கூறு வேதாளமே, நீதான் எல்லாம் தெரிந்த மகா ஞான வேதாளம் ஆயிற்றே. கிண்டல் செய்யாதே. உண்மையில் காமுறுதல் என்னும் சொல்லிலிருந்து வந்ததே காதல். அதாவது காமுறுதலில் முரு விலகிக்கொள்ள காதல் பிறந்தது. விக்ரமாதித்தன் கேட்டான், இது உன் கற்பனையா? வேதாளம் சொன்னது, கற்பனை அல்ல, சத்தியம் அப்பனே, சத்தியம். அப்படியானால் காதல் என்றால் காமத்தோடு சேர்ந்தது என்று கூறு. அதில் என்ன சந்தேகம்? தாய் தந்தை மேல் உள்ள அன்பில், சகோதரியின் மேல் உள்ள அன்பில் எங்கே இருக்கிறது காமம்? சரி, விஷயத்திற்கு வா. இப்போது எதற்காக காதல் போராணம்? அடுத்து நீ கூறப்போவது காதல் கதையா? கண்டுபிடித்து விட்டாயே. நீ கதையை தொடங்கு முதலில். காதல் பற்றிய உன் உபன்யாசத்தை பிறகு வைத்துக் கொள்ளலாம். அவசரப்படுகிறாயே. காதல் பற்றி உன்னிடம் தெளிவிருந்தால்தான் இந்த கதைக்கு உன்னால் சரியான விடை கூற முடியும். அதனால் தான் கேட்டேன். ஒரு பருவ பெண் மீது ஒரு பருவ ஆண்மகன் கொள்ளும் அன்பிற்கு பெயர் காதல் என்கிறாய். சரி, இருந்துவிட்டு போகட்டும். அதனால் என்ன? என்ன அப்படி கூறிவிட்டாய்? காதல் இன்று இந்த உலகில் மிக மோசமான நிலையில் இருப்பது உனக்கு தெரியாதா? ஒரு வகையில் தெரியாது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் பெற்றோர்கள் பார்த்து முடிவு செய்வதைத்தான் நான் காதல் உறவாக கருதி கொண்டிருக்கிறேன். தவறு மன்னா. பெற்றோர்கள் முடிவு செய்வது இல்வாழ்க்கை ஒப்பந்தம். ஆனால் காமத்தால் முடிவாவது இரு சாரரின் திருமணமாக இருக்கிறது. யாரையும் மதிக்காமல் தங்கள் உணர்ச்சிகளும் ஆசாபாசங்களுமே பெரிது என்று கருதும் இருவர்தான் காதலர்கள். சரி, போகட்டும். அதற்கும் நீ கூறப்போகும் கதைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? நிறையவே இருக்கிறது மன்னா. அகல்யா என்பவள் ஒரு வாணிப பெண். இவள் ஒரு வாணிகர் குலத்தவள். இவளுக்கோ அந்தணன் ஒருவன் மீது காதல். காதலுக்கு கண்ணியது. நீயும் கூட காதல் வரைப்பட்டால் இப்படியா தூங்கியபடி கதை கூறப்போகிறாய்? என்னையே மடக்குகிறாயா? பரவாயில்லை, கதையை கூறுகிறேன், பிறகு பதில் கூறு. தொடங்கு, தொடங்கு. இந்த அகல்யாவின் தந்தை வணிகன் என்று கூறினேன் அல்லவா? ஆமாம், தான் ஒரு வணிகன் என்பதால் தன் மகளை ஒரு வணிகனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதே சரி என்று எண்ணி பக்கத்து நகரில் உள்ள தன் நண்பன் ஒருவனின் மகனான மணிவீரன் என்பவனுக்கே அகல்யாவை திருமணம் செய்து கொடுக்கிறான் அகல்யாவின் தந்தை. அடப்பாவமே, அப்படியானால் அகல்யா அந்தனன் மேல் கொண்டிருந்த காதல்? அது கண்ணீரில் மூழ்க தொடங்கியது. அகல்யாவின் தோழியும் இருவர் காதலையும் அறிந்திருந்தாள். எனவே அவளுக்கு அகல்யாவை பார்க்க பரிதாபமாக இருந்தது. பாவம், பாவமோ பாவம், இங்கே அகல்யா அந்தணனை காதலித்தும் கைப்பிடிக்க முடியாத நிலையை எண்ணி உருகுவது போல அகல்யா காதலித்த அந்தணனும் அகல்யா நினைவாகவே இருக்கிறான். இதை அகல்யாவின் தோழி அறிகிறாள். மன ஒற்றுமை இல்லாமல் கட்டிய கணவனுடன் வாழ்நாளெல்லாம் நடைப்பினமாக வாழ்வதை விட காதலனுடன் சேர்ந்து நொடி நேரம் வாழ்ந்துவிட்டு செத்து விடுவது கூட மேல் என்பது அகல்யாவின் தோழியின் கருத்து. எனவே அவள் வாணிப கணவன் மணிவீரனை விட்டு பிரிந்து வர சொல்கிறாள். ஆனால் அவளுக்கோ தயக்கமாக இருந்தாலும் இறுதியில் தோழி சொன்னது போல எல்லா சுகபோகங்களையும் உதறிவிட்டு அந்தன காதலனுடன் எங்காவது செல்ல முடிவெடுக்கிறாள் அகல்யா. அடடா, இது மிக தவறான முடிவாயிற்றே. தவறுதான். ஆனால் அகல்யாவிற்கு வேறு வழியே தெரியவில்லை. அவளால் வாணிப கணவனிடம் ஒன்று முயன்றும் மனம் ஒன்றவில்லை. கண்ணை மூடினால், கண்ணை திறந்தால் அந்தணன் ஞாபகம்தான் வருகிறது. மணிவீரனோ இது எதுவுமே தெரியாமல் இருக்கிறான். ஒரு வாணிப நிமித்தம் இலங்கைக்கு சில நாட்கள் சென்று வர திட்டமிடுகிறான். அகல்யாவுக்கும் மணிவீரன் சென்று விடுவது நல்லதாக படுகிறது. அந்தன காதலனுடன் இரவு எது பகல் எது என்று தெரியாமல் உறங்கி உறவாடலாம் தானே. என்னதான் ஒரு பெண்ணின் கழுத்தில் தாறி ஏறிவிட்டாலும் காதலன் என்று ஒருவன் நெஞ்சகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் கணவன் என்பவன் பாவப்பட்ட ஜென்மமாகி விடுகிறான். இது ஒரு விசித்திரம்தானே. வேதாளம் கதைக்கு நடுவே இப்படி ஒரு கேள்வியை வேறு எழுப்பியது. விக்ரமாதித்தனுக்கும் அது கேள்வி எழுப்புவதன் காரணம் புரிந்தது. வேதாளமே, எதற்கு இப்படி முழு கதையையும் கூறாமல் கேள்வி கேட்கிறாய்? இடையில் நீ கதையை கேட்டுக்கொண்டே போகையில் எப்படியெல்லாம் சிந்திக்கிறாய் என்பதை தெரிந்து கொள்ளத்தான் என் சிந்தனை போக்கு தெரிந்து உனக்கு என்ன ஆகப் போகிறது? இது என்ன கேள்வி? கபட சந்நியாசி அந்த ஞானசீலன், அவனுக்காக நீ என்னிடம் சிக்கிக்கொண்டு கதைகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, இதில் உனக்கு என்ன கிடைக்கிறது? நான் என் கடமையை கருதி இதை செய்து கொண்டிருக்கிறேன். உண்மைதான், கடமையை செய்வதால் உனக்கு என்ன கிடைக்கிறது அதை கூறு. ஒரு ஆத்ம திருப்தி. உன் சிந்தனை போக்கை அறிவதால் எனக்கும் அது கிட்டுகிறது. வேதாளத்தின் பதிலை ரசித்த விக்ரமாதித்தன் சிரித்தான். இந்த சிரிப்புக்கு பொருளையும் நான் கூறவா? வேதாளமே கேட்டது. ஆஹா, தாராளமாக கூறு. நானோ ஒரு வேதாளன், பிணம் ஒன்றின் சரீரத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் ஒரு சாபப்பட்ட ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு கூட திருப்தி தேவைப்படுகிறது பார் என்று எண்ணுகிறாய். சரிதானே? சரியாகவே ஊகித்து விட்டாய். சரி, நீ கேட்ட கேள்விக்கு வருகிறேன். பொதுவில் கற்பு நிலை என்பது ஆண் பெண் இருவருக்கும் தான். இதில் ஆண் கற்பிழந்தால் ஏற்படும் விளைவு எப்படிப்பட்டது, பெண் கற்பிழந்தால் ஏற்படும் விளைவு எப்படிப்பட்டது என்பதை பார்க்க வேண்டும். ஆண் கற்பிழந்தால் அது அவனோடு மட்டுமே முடியும். ஆனால் பெண் கற்பிழந்தால் அப்படியல்ல, அது ஒரு தலைமுறையையே பாதிக்கும். குறிப்பாக அவளது பிள்ளைகளை அது மிக மிக பாதிக்கும். தந்தை யார் என்பதில் குழப்பம் ஏற்படும். அதனாலேயே கற்பை பெண்கள் உயிராக கருத வேண்டும் என்று கூறுகிறோம். உயிராக கருத வேண்டிய இவ்விஷயம் ஒரு சாதாரண சம்பவமாக இருந்துவிடக்கூடாது என்று கருதியே ஆண் பெண் திருமணத்தை ஊரறிய உற்சாகமாக நடத்துகிறோம். அந்த திருமணத்தில் நிறைய சடங்குகளையும் சேர்த்துள்ளோம். மனித வாழ்க்கை என்பது கணந்தோறும் மாறிக்கொண்டே இருப்பது. உடல் மாறுகிறது, உள்ளம் மாறுகிறது, எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கின்றன. எதுவுமே மாறாவிட்டாலும் வாழ்க்கை சுவையற்றதாகிவிடும். இப்படி மாறும் வாழ்க்கையில் மாறாத விஷயமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் கற்பு. கற்பை பெண்ணுக்கு உணர்த்தும் மறக்க முடியாத சம்பவம்தான் திருமணம். இப்படி திருமணம் மற்றும் கற்புணர்ச்சி இவைகளை எல்லாம் கடந்து ஒரு பெண் தன் காதலன் நினைப்பாக இருக்கிறாள் என்றால் அது அந்த பெண்ணின் கோல்சாரங்களின் செயலாகத்தான் இருக்க வேண்டும். கோல்சாரம் என்று வந்துவிட்டால் மனிதன் அங்கே பொம்மைதானே, அது ஆட்டி வைக்கிறபடி ஆடித்தானே தீர வேண்டும். பார்ப்போம் அகல்யா வரையில் கோள்கள் அவளை எப்படி ஆட்டி படைக்கின்றன என்று. விக்ரமாதித்தன் தன் கருத்தை வெகு அழகாக எடுத்து வைத்தான். வேதாளம் அந்த பதிலால் திருப்தியுற்று கதையை தொடர்ந்தது. நன்று மன்னா, அருமையான சிந்தனை உன் சிந்தனை. திருமண பந்தத்தை நான் கூட ஆடம்பர சடங்காக ஒரு செலவினமாகத்தான் நினைத்தேன். இப்பொழுதுதான் புரிகிறது, அது ஒரு அழுத்தமான மன வியாக்கூலம் என்று. எங்கோ பிறந்த ஒரு ஆணும் எங்கோ பிறந்த ஒரு பெண்ணும் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய வாழ்வை தொடங்கும் அரிய விஷயம் அது. ஆயிரம் தலைமுறை பயிரது. அதை அதற்குண்டான கோலாகலத்துடன் நிகழ்த்தினால்தான் மனதில் அது பசுமையாக தங்கி நிற்கும். திருமண செலவு என்பது விரயம் அல்ல, அது சுப செலவு. அற்புதம் உன் கருத்து. போகட்டும், அகல்யா விஷயத்திற்கு வருகிறேன். நீ கூறியது போல அகல்யாவை கோள்கள் ஆட்டி வைத்ததன் எதிரொலி அந்தணன் மேலேயே பிரேமையாக இருந்தாள். அது ஒரு கொடுமை. வேதம் படித்து அதன்படி வாழ வேண்டிய அந்த அந்தணனும் அகல்யா திருமணமாகிவிட்டாள் என்று தெரிந்தும் அவள் நினைப்பாகவே இருந்ததுதான். இதனால் இருதரப்பிலும் உடல் மெலிந்து விரக தாபம் வாட்டி எடுத்ததுதான் மிச்சம். இந்த நிலையில்தான் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அகல்யாவின் கணவன் மணிவீரன் வர்த்தக காரணம் கருதி வெளிநாடு செல்ல அதை பயன்படுத்தி கொண்டு அகல்யா அந்த அந்தணனை தேடிச் சென்றாள். அந்தணனோ அகல்யா நினைப்பில் பித்து பிடித்தது போல இருந்தான். அவள் எதிரில் வந்து நிற்கவும் அப்படியே பேச்சு முச்சிற்று போய்விட்டான். அகல்யா, நீயா என் எதிரில்? ஆமன்பே, நான் தான், நானேதான். நீ என்னை விட்டு வெகு தூரம் போய்விட்டாய் என்றளவா நினைத்தேன். போனதும் உண்மை, இப்பொழுது திரும்பி வந்து நிற்பதும் உண்மை. என்னால் உங்களை மறக்க முடியவில்லை அன்பே. என்னால் மட்டும் என்ன, நீ இன்று வராவிட்டால் என் உயிர் பிரிந்திருக்கும். இப்படி அகல்யாவும் அந்தணனும் பேசிக்கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் அகல்யா உணர்ச்சி மேலீட்டில் அந்தணனை அப்படியே தன்னிலை மறந்து கட்டி கொண்டாள். அவ்வளவுதான், அவளது அணைப்பின் அதிர்வை தாங்காமல் அந்தணன் உயிர் உடனேயே பிரிந்துவிட்டது. வேதாளம் தான் கூறிக்கொண்டு வந்த கதையில் சற்று இடைவெளி விட்டது. அடடா என்று விக்ரமாதித்தன் கூறுவான் என்று எதிர்பார்த்தது. அவனோ புன்னகைத்தபடி, வேதாளமே, அந்தணன் உயிர் பிரியவும் அகல்யாவின் உயிரும் பிரிந்து விட்டதா என்று கச்சிதமாக கேட்டான். வேதாளமே அந்த கேள்வி முன்னால் திணறிவிட்டது. அடுத்து என்ன நடந்தது என்று கூறு. விக்ரமாதித்தன் தூண்டினான். அடுத்தது என்ன, அகல்யாவின் கணவன் மணிவீரனுக்கு செய்தி அனுப்பப்பட்டது. அவனும் ஓடி வந்தான். அவன் குடும்பத்தவரோ, மணிவீரா, உன் மனைவி நமது குடும்ப கௌரவத்தையே குலைத்து விட்டாள் என்று புலம்பினார்கள். மணிவீரா, உன் மனைவி நம் குடும்ப கௌரவத்தையே குலைத்து விட்டாள் என்று புலம்பினார்கள். அதுதான் உண்மையும் கூட. ஆனால் மணிவீரனோ மனைவி அகல்யாவின் பிரிவை தாங்க மாட்டாமல் கண்ணீர் விட்டவன், அகல்யா இப்படி என்னை விட்டு போய்விட்டாயே, நான் மட்டும் தனியாக எப்படி வாழ்வேன் என்று அழுது புரண்டான். ஒரு கொடுமை பார். அழும்போதே அவன் உயிரும் போய்விட்டது. வேதாளம் கதையை மீண்டும் நிறுத்தியது. சரிதான், ஒருவர் கூட உயிரோடு இல்லையா? இப்படி ஒரு கதை என்ன நீதியை கூறுகிறது என்பதுதானே உனது கேள்வி? அதுதான் இல்லை. இதில் வேறு கேள்வி கேட்க வழியே இல்லையே. அவர்கள் மூவரும் இறந்தது என்பது தொடர்ந்திருந்தால் அதுதான் உண்மை. ஆனால் அவர்கள் திரும்ப பிழைத்து கொண்டால்? வேதாளம் கண் சிமிட்டியது. எனது மூவரும் பிழைத்து கொண்டார்களா? ஆம், அகல்யாவுக்கு ஒரு தோழி மாலதி என்று ஒருத்தி இருந்தாள். அவள் மூவரின் உடம்பையும் வனக்காளி முன் சென்று போட்டு, இவர்கள் மூவரும் அன்பினால் பிழை செய்தவர்கள், மன்னித்து நீதான் உயிர் பிச்சை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். வனக்காளியும் கருணை மிக்கவள், மூவருக்கும் உயிர் பிச்சை அளித்து விட்டாள். இறந்து பிறந்த நிலையில் மூவருக்கும் தங்கள் சரியும் தவறும் தெரிந்தது. அந்தணன் உடனடியாக விலகி கொண்டான். அகல்யாவும் மணிவீரனுடன் சேர்ந்து அதன் பின் ஒழுங்காக குடும்பம் நடத்தினாள். நல்லது. இதில் உன் கேள்வி எப்படிப்பட்டது? ஒன்றும் பெரியதில்லை. மூவருமே ஒருவருக்காக ஒருவர் உயிர் விட்டனர். இதில் யார் உயிர் விட்டது தனி சிறப்புடையது? வேதாளம் கேள்வி கேட்டு நிறுத்தியது. விக்ரமாதித்தன் சில நொடிகள் சிந்தித்து விட்டு அதற்கு பதில் கூறலானான். வேதாளமே, காதலனுக்காக காதலியும் காதலிக்காக காதலனும் உயிர் விடுவது உலகில் சகஜமாக நடக்கின்ற ஒரு விஷயம். அது பெரிதல்ல. அதே போல மனைவிக்காக கணவனும் கணவனுக்காக மனைவியும் உயிர் விடுவது ஒன்றும் பெரிதில்லை. அதுவும் உலகில் நடக்கும் ஒரு விஷயம்தான். ஆனால் மனைவிக்கு தன்மேல் பிரியம் இல்லை, அவள் வேறு ஒருவனை நேசிக்கிறாள் என்பது தெரிந்தும் அவள் பால் உள்ள பற்றுதல் குறையாமல் உயிர் விட்டானே மணிவீரன், அவன்தான் உண்மையில் தனிச்சிறப்புடையவன். விக்ரமாதித்தனின் சரியான பதிலால் மௌனம் கலைந்த வேதாளம் அவனிடம் இருந்து விடுபட்டு விண்ணில் பறக்க தொடங்கியது. 14 முறை இப்படி பறந்துவிட்டாதை 15வது முறையாக திரும்பவும் அடைய விக்ரமாதித்தன் முருங்கை மரம் நோக்கி நடந்தான். 21 அத்தியாயம் முற்றுப்பெற்றது.